السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت هو رب العرش العظيم عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகில் நம்மை படைத்து நமக்காக வேண்டி மறுமையிலே ஜன்னத் என்கின்ற சுவனத்தை தயார்படுத்தி வைத்து அந்த சுவனத்திற்கு செல்வதற்காகவே இந்த உலகிலே ஒரு வாழ்வை குறிப்பிட்ட காலத்திற்கு வாழுகின்ற வாய்ப்பினை அல்லாஹ் தந்திருக்கிறான். இங்கே நமது வாழ்க்கையின் தாக்கத்தை வைத்துத்தான், இந்த வாழ்க்கையின் அமைப்பை வைத்துத்தான் மறுமையில் சுவனம் செல்கிறோமா நரகம் செல்கிறோமா என்று முடிவு செய்ய முடியும். அதற்கான வழிமுறைகளையும் அல்லாஹ்வுத்தால நமக்கு காண்பித்து தந்திருக்கிறான். 124,000 எபிமார்களையும் அனுப்பி வேதங்களையும் தந்து எப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொண்டால் சுவனத்திற்கு போக முடியும் என்பதனை அல்லாஹு தாலா வெள்ளிடை மாலை போல நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அந்த திருக்குறானிலே நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஒரு மனிதன், ஒரு மோமின், அவனது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் வெற்றி பெற முடியும், எப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொண்டால் அவன் தோல்வியை தழுவ முடியும் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை அடுத்து மனித சமுதாயத்திடத்திலே நடந்து கொள்கிற நடைமுறைகளை, அந்த நெறிமுறைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித்தருகிறான். ஒரு மனிதன் அல்லாஹுடைய வழிபாட்டிலே குறைவை ஏற்படுத்தினால், இறைவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனது வாழ்வை அமைத்து கொண்டால், சில நேரங்களிலே இறைவன் நாடினால் அவனுக்கு அவனை மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பில் உள்ளவை. அவன் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். ஆனால் மனிதர்களுடைய விஷயங்களிலே நாம் குறைபாடுகள் ஏற்படுத்தி விட்டால், வாழும் நெறியிலே அவர்களுக்கு நாம் தவறிழைத்து விட்டால், அநீதம் இணைத்து விட்டால், அவர்கள் வெறுக்குகின்ற காரியங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டால், அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மன்னிக்குகின்ற வரை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவே முடியாது. இது மிகவும் ஒரு கொடுமையான செயலாகும். எனவே இறைவனுடைய கடமைகளுக்கு அடுத்து மனிதன் பேண வேண்டிய மிக முக்கியமான நெறிமுறைகள் மனிதர்களுக்குள்ளே அவர்களிடத்திலே வாழுகிற போது, பழகுகிற போது எவ்வாறு தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் இங்கே முக்கியமாக சுட்டி காட்டப்படுகிறது. திருமறையிலே அல்லாஹு தஆலா அல் ஹுஜராத் என்கின்ற ஒரு சூராவிலே மோமின்களை அழைத்து இப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜித்தனிபு கசீரம் மினல் லன்னி, உங்களது எண்ணங்களிலே நிறைய எண்ணங்களை நீங்கள் தவறான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னார், இன்ன பாதல் தண்ணி இசுமோல், எண்ணம் கொள்ளுவதும் கூட சில நேரங்களிலே குற்றமாக அமையும், செயல்பட வேண்டும் என்பது அல்ல. மனிதர்கள் மீது சந்தேக எண்ணம் கொள்வது, தவறான எண்ணம் கொள்வது, இவன் தான் இப்படி செய்திருப்பான் என்று நம்புவது, எந்த ஆதாரம் இல்லாமல் மற்றவர்களின் மீது தவறான எண்ணம் கொள்வது, இந்த எண்ணங்கள் எல்லாம் குற்ற வகையைச் சார்ந்ததாகும். எனவே அதை தவிர்த்து கொள்ளுங்கள். வலா தஜஸ்ஸு, யாருடைய குறைகளையும் நீங்கள் துருவி ஆராய வேண்டாம், துருவி துருவி பார்க்க வேண்டாம். வலா யகத்தபு பகந்துக்கும் பாலா, உங்களில் சிலர்கள் சிலர்களை பற்றி புறம் பேசிக் கொள்ள வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ அகுலஹம் அஹீஹி மைத்தா, உங்களது சகோதரருடைய இறந்து போன உங்களது சகோதரின் அந்த இறைச்சியை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒருவருக்கொருவர் புறம் பேசுவது அதற்கு சமமானது, மையத்தான ஒரு மையத்தினுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமமானது. பக்க அரிஹத்து மூஹு, நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள், நீங்கள் அதை வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மனிதனும் அதை விரும்ப மாட்டான், அதை நீங்கள் வெறுப்பீர்கள். எனவே அதை விட்டு நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹு தாலா மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பவனாகவும் அவர்கள் மீது இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். மனிதர்களுக்குள்ளே அவர்களுக்கு மத்தியிலே மறைமுகமாக அவர்கள் இல்லாத போது அவர்களது குறைகளை, அவர்களிலே உள்ள விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பேசுவது, சொல்லுவது, இதற்கு பெயர் தான் புறம் பேசுவது என்பதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், புறம் பேசுதல் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்களே சொல்லுங்கள். அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் நன்கு அறிந்தவர்கள் என்று பதில் சொன்னார்கள். பிரபலமான ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொன்னார்கள், உங்களது சகோதரரை பற்றி அவர் இல்லாத போது நீங்கள் பேசுவதாகும் என்று சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அவரிடத்தில் இருக்கிற குறைகளை, உண்மையாலுமே அவரிடத்தில் இருக்கிற குறைகளை பேசினாலும் அது குறையாகுமா, புறம் பேசுவதாக ஆகுமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அவர்களிடத்திலே இருக்கிற விஷயத்தை நீங்கள் அவர் இல்லாத போது பேசுகிறது தான் புறம், அவரிடத்திலே இல்லாத விஷயத்தை நீங்கள் பேசினால் அது இட்டு கட்டுவதாகும், அவதூறு சொன்னதாகும், அது பெரிய குற்றமாகும் என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கிற குறைகளை, அவர்களிடத்திலே இருக்கிற விஷயங்களை அவர்களுக்கு பின்னால் பேசுவது, உதாரணத்திற்கு விளக்க நூட்களில் எழுதியிருப்பார்கள், ஒரு மனிதர் ஆடை அணிந்திருக்கிறார், அந்த ஆடையை சற்று டைட்டாக அணிந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். டைட்டாக அணிந்திருக்கிற அந்த ஆடை அணிந்த மனிதனை பார்த்து அவனை சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய ஆடை பார் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று சொன்னாலும் சரி, அல்லது தொலதொலை என்று ஆடை அணிந்திருக்கிற ஒரு மனிதரை பற்றி அவர் இல்லாத போது பார் எவ்வளவு பெரிய துணியை போட்டிருக்கிறார், எவ்வளவு தொலதொலை என்று போட்டிருக்கிறார் என்று சொன்னாலும் சரி, இதுவும் புறமாகும், புறம் பேசுதலாகும். சுருக்கமாக சொல்வார்கள், ஒரு மனிதர் அவருக்கு முன்னால் நாம் எதை பேசினால் அவர் வெறுப்படைவாரோ, ஆத்திரப்படுவாரோ, கோபப்படுவாரோ, அதே விஷயத்தை அவர் இல்லாத போது பேசுவதற்குத்தான் புறம் என்று சொல்லப்படும். இப்படி பேசுகின்ற இந்த பேச்சுக்களுக்கு அளவே கிடையாது, வரைமுறையே கிடையாது, எங்கு வேண்டுமானாலும் பேசுகிற அந்த நிலைதான் நம்மிடத்தில் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இறந்த மனிதனுடைய இறைச்சியை உண்ணுவது எப்படியோ அப்படித்தான் என்று. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷயமாக ஒரு சம்பவம் இதற்கு காரணமாக எழுதுகிறார்கள். ஒரு பிரயாணத்துக்கு போயிருந்தார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் போகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலர்களுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுப்பார்கள். அதிலே இரண்டு சஹாபாக்களுக்கு சமையல் செய்கின்ற பொறுப்பினை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இரண்டு பேர்களுக்கும் நேரம் வருகிற போது அவர்களுக்கு சமைத்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சமைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் உறங்கி விட்டார்கள். அந்த உணவுக்குரிய நேரம் கடந்து விட்டது. திடீரென எழுந்தார்கள். அவர்களால் சமைக்க முடியவில்லை. எனவே வெறும் ரொட்டியை மட்டும் கொண்டு போய் கொடுத்தார்கள். என்ன ஒன்றும் அதை தொட்டு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லையா என்று கேட்டபோது, இல்லை நான் உறங்கிவிட்டேன் செய்யவில்லை என்று சொன்னார்கள். அப்படியா? சரி, ரசூல்லாவிடத்தில் ரசூல்லாவும் அந்த பிரயாணத்தில் இருக்கிறார்கள். ரசூல்லாவிடத்தில் சென்று ஏதாவதும் சால்னா இருந்தால் கொஞ்சம் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹுடைய சமையலுக்குரிய பொறுப்பை அந்த நேரத்திலே கவனித்து வந்தவர்கள் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவரிடத்திலே போய் கேட்டார்கள், ஏதாவது சால்னா பாக்கி இருக்கிறதா? என்னுடைய தோழர்களுக்கு உண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது அவர்கள் எல்லாமே தீர்ந்து போய்விட்டதே, எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டார்களே என்று பதில் சொன்னார்கள். அப்படியே சல்மான் ஃபாரிசிலாம் திரும்பி வந்து தன் சகோதரிடத்திலே சொன்னார்கள், அங்கே எல்லாம் காலியாகி விட்டது என்று சொன்னார்கள். அப்படியா? சரி, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒன்றும் சொல்லாமல் சல்மான் ஃபாரிசிலான் அவர்களை விட்டு சற்று கடந்து போன போது இருவர்களும் பேசிக் கொண்டார்கள், இந்த ஆளு நிறைய ஊற்று எடுக்குகின்ற ஊற்றுக்கு போனாலும், நீர் ஊற்று அதிகமாக வருகின்ற ஊற்றுக்கு போனாலும் அங்கே தண்ணீர் வற்றி போய்விடும். அப்படி ஆளை நான் ரசூல்லாவிடத்தில் அனுப்பினா எப்படி சால்னா கிடைக்கும் என்று பேசிக் கொண்டார்கள். அதாவது ஒரு பாக்கியம் இல்லாதவர் சொல்லுவாங்களா இல்லையா, நசீபு கட்டவர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் சதாசனத்திலே இந்த இரண்டு பேர்களும் வருகிறார்கள். தொழுகையுடைய நேரம் வருகிறார்கள். வந்தபோது பெருமானார் சதாசனம் அந்த இரண்டு பேர்களையும் கூப்பிட்டார்கள். இவர்கள் பேசியது சல்மான் பார்சல்லா அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கும் அவர்களுடைய பேச்சு யாரும் அங்கே செவிமடுத்து கேட்கவும் இல்லை. ரசூலுல்லாஹி சதாசனத்திலே வந்தபோது அந்த இரவர்களையும் பார்த்து சொன்னார்கள், என்னை இறைச்சி சாப்பிட்டு விட்டு வந்தீர்களா என்று கேட்டார்கள். எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ் இறைச்சி ஒன்று நாங்கள் சாப்பிடவில்லையே என்று அவர்கள் பதில் சொல்ல, இல்லை இல்லை, உங்களது பற்களின் நடுவே இறைச்சியினுடைய அந்த சிவப்பு நிறத்தை நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது தெரியும். உங்களது பற்களின் இடையிலே இறைச்சியினுடைய அந்த நிறத்தை நான் பார்க்கிறேனே என்று சொன்னபோது, இல்லையா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒன்றும் சாப்பிடவில்லை என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சகோதரர் சல்மான் ஃபாரிசியை பற்றி நீங்கள் புறம் பேசவில்லையா, அவர் இறைச்சியை சாப்பிடவில்லையா, அதன் அடையாளத்தை தான் நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு விதமான துர்நாற்றம் அவர்களை கடந்து போகிறது. இந்த காற்றிலே சில நேரங்களிலே சில நாற்றங்களோ சில வாடைகளோ நல்ல வாடைகளோ கடந்து போகும். உட்கார்ந்திருப்பவர்கள் நுகர்ந்து விட்டு நல்ல வாசனையாக இருக்கிறது என்று சொல்வார்கள். சில பேர்கள் ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கிறது என்று பேசுவார்கள். ஒரு கெட்ட வாடை அவர்களை கடந்து போகிறது. செல்லல்லாத சிலர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஒரு கெட்ட வாடை உங்களை விட்டும் கடந்து போகவில்லையா? ஆமியார சூழல்லாம், ஒரு கெட்ட வாடை இருக்கிறது, அது என்ன வாடை என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இல்லை யார சூழல்லா, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் அதை நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு பதில் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்கள் மோமின்களை குறித்து புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வாடை தான் நம்மை கடந்து போகிறது என்று சொன்னார்கள். அந்த வாடை வந்து நல்லவர்களுக்கு விளங்கும், நம்மை போன்றவர்களுக்கு விளங்காது. கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? ரசூலுல்லாஹி காலத்திலே அப்படி வாடை நுகர்கிற தன்மை இருந்தது, அதை விளங்கிக் கொள்ளுகிற தன்மை இருந்தது. ஆனால் இந்த காலத்திலே அப்படி யார் எவ்வளவு பேசினாலும் ஒரு வாடையும் தெரிவதில்லையே, நமக்கெல்லாம் அந்த வாடை நாம் உணர்வது கிடையாது என்று கேட்டால், ஒரு பெரிய மகானிடத்திலே இப்படித்தான் ஒருவர் ஒரு போய் கேள்வி கேட்டார், ஒரு பாமரன். அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்லுகிறான், பிணத்தை தின்னுவதற்கு சமமானது என்று சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கியங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் எவ்வளவு பேர் எவ்வளவு பேரை பற்றி புறம் பேசுகிறோம், ஆனால் அந்த நாற்றமே எடுப்பதில்லையே, அந்த பிணத்தினுடைய நாற்றமே வருவதில்லையே என்று கேட்டபோது அந்த மகான் சொன்னார், அந்த காலத்திலே இந்த குற்றத்தை யாரோ ஓரிருவர் செய்து கொண்டு வந்தார்கள், அதனால் அதனுடைய வாடை நல்ல தெரிந்தது. இன்றைக்கு எல்லாருமே அதிலே பழகி போய் விட்டோம், எல்லாருமே அதை பேசி அப்படியே பழகி போய் விட்டோம், அதனால் அந்த வாடையை நுகர முடியாது. எப்படி என்று சொன்னால் அதற்கு உதாரணம் சொன்னார், இந்த மலம் எடுக்கிறவன் இருக்கிறானே, மலத்தை சுமப்புவன், அவனுக்கு அந்த வாடையை அவன் அறிய மாட்டான். நமக்கு எப்பாவது அதை கொண்டு போகப்படுகிற போது அதனுடைய வாடை நமக்கு தெரியும், ஆனால் அதிலே பழகி போனவனுக்கு அந்த வாடை தெரியாது. அவன் மலம் கொட்டியிருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவன் சாப்பிடுவான், உணவு உண்ணுவான், அதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. பாருங்க, நிறைய பேர்த்த பாருங்க, நாற்றத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த நாற்றத்திலேயே உட்கார்ந்து அங்கேயே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவார்கள், ஆனால் அந்த கெட்ட வாடை அவர்களை ஒன்றும் செய்யாது. நாம் உள்ளே சென்று விட்டால் உடனே நமக்கு மிகப்பெரிய குமட்டல் ஏற்பட்டு விடும், உடனே வெளியே வந்து விடுவோம் இல்லையா. அதுபோன்று இந்த விஷயத்திலே அப்படி பழகி போய்விட்ட காரணத்தினால் அந்த வாடை நம்ம நுகர்வது கிடையாது என்று அந்த மகான் சொல்லி காட்டினார். அதுபோல அந்த செயல் அந்த எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கியாமத்து நாளையில ஒரு மனிதர் இந்த உலகத்திலே நிறைய நன்மைகளை செய்திருப்பார், அவர் கொண்டு வந்து அவரிடத்திலே அவருடைய பட்டோலையை வழங்கப்படும், அவர் அதை பார்ப்பார், அவர் செய்த ஒரு நன்மையுமே அதில் இருக்காது, எந்த நன்மையும் அதில் பதியப்பட்டிருக்காது. அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா அல்லாஹ், எவ்வளவு நான் நன்மை செய்திருக்கிறேன், ஒன்றுமே இதிலே இல்லையே, தீமைகள் தானே வரிசையாக இருக்கிறது என்று கேட்டபோது அல்லாஹ் பதில் சொல்வான், எந்த அளவுக்கு நீ நன்மை செய்தாய் அதை விட அதிகமாக நீ புறம்பேசியிருக்கிறாய், எனவே அந்த புறம்பேசுதல் என்பது உன்னுடைய நன்மையை அழித்து விட்டன, உன்னுடைய பட்டோலையிலே அது சேரவில்லை என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். கியாமத்து நாளையிலே மிகப்பெரிய அளவிலே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உலகத்திலே நீ வாழுகிற போது கஞ்சனாக வாழ்ந்தாய், உன்னுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே கஞ்சத்தனம் செய்தாய், ஆனால் மறுமையிலே நீ பெரிய கொடை உள்ளலாக இருக்கிறாய், நீ செய்த நன்மைகள் அத்தனையுமே மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டாய், அங்கே இங்கே நீ பகீலாக இருந்ததின் காரணமாக, கஞ்சனாக இருந்ததின் காரணமாக உன்னை யாரும் புகழவில்லை, உன்னை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் மறுமையிலே நீ கொடை உள்ளலாக இருந்தும் அங்கு யாரும் உன்னை புகழ மாட்டார்கள். அந்த கொடைத்தன்மை என்பது அங்கே உனக்கு நஷ்டத்தை தான் உண்டாக்குகிறது என்று சொல்லி காட்டுவார்கள். அதுபோல நாம் செய்கிற அத்தனை அமல்களும் அழிந்து போவதற்கு இது மூல காரணமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸிலே கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லி காட்டினார்கள், அல் கைபத்து அஷத்து மின ஸினா, புறம்பேசுதல் என்பது விபச்சாரத்தை விட கொடியது என்று சொன்னார்கள். விபச்சாரத்தை விட கொடியது என்று சொல்லும் போது காலு கைஃப யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது எவ்வாறு விபச்சாரத்தை விட மிக கொடியதாக இருக்கும் என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அர்ரஜுல் யஸ்னி சும்ம யதூபு ஃபயதூபுல்லாஹு அலைஹி, ஒரு மனிதர் விபச்சாரம் செய்கிறார், அவருக்கு பிறகு ஒரு காலம் வந்தது, அவர் திரும்பி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் நாடினால் அவரை மன்னித்து விடுவான், அவருக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அம்மா சாஹிபு கைபத்தி பலா யகசிரலகு அத்தா யாசுர சாஹிபகு, ஆனால் புறம்பேசியவனுக்கு சம்பந்தப்பட்டவன் யாரை பற்றி அவன் பேசினானோ அந்த மனிதன் மன்னிக்குகின்ற வரையிலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. எந்த காலத்தில் அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறது, எப்போ அவன் மன்னிப்பது, அவன் மன்னிப்பு பெறாத வரையிலும் அல்லாஹும் மன்னிப்பதில்லை. எனவேதான் விபச்சாரத்தை விட கொடியது என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே வருகிறது, நிகழ்வுகளிலே வருகிறது, ஒரு மனிதன் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற ஒரு இனத்தினுடைய இறைச்சியை சாப்பிடுகிறான், அது சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு பிராணி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அந்த பிராணியுடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட புறம்பேசுதல் என்பது மிக கொடியது. ஏனென்று சொன்னால் அதை விட மிக கொடிய அந்த பிராணியினுடைய அந்த இறைச்சியை சாப்பிடுவதை விட மிக கொடியது எதுன்னு சொன்னால் மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுவது. மனித இறைச்சியை சாப்பிடுவது எவ்வளவு பெரிய கொடுமையானது, கொடுமை கொடுமையானது. அப்ப அந்த கொடுமையான வேலையைத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே நினைவிலை வைத்துக் கொள்ள அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் ஹதீஸ்களிலே நிறைய இதை பற்றிய எச்சரிக்கைகளும் நிறைய விஷயங்களும் இதை பற்றி வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய தீமைக்கு காரணமாக இப்படிப்பட்ட செயல்களை அவனத்திலே அதிகப்படுத்துவான். யாரின் மீது அல்லாஹ் தீமையை நாடுகிறானோ அந்த மனிதர்களுக்கு இந்த மாதிரி குணங்களை அதிகப்படுத்துவான். இப்படிப்பட்டவர்கள் ஒருபோது வெற்றி பெறவே முடியாது. பிறர்களது குறைகளை ஆராய்ந்து கொண்டிருப்பவர்கள், பிறர்களை என்றைக்குமே குறை பேசிக் கொண்டே இருப்பவர்கள், புறம் பேசிக் கொண்டுபவர்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மனித இனத்திற்கு மத்தியிலே கோல் சொல்லி திரிபவர்கள், ஒருபோதும் இவர்கள் மறுமையிலும் இங்கே வெற்றி பெற முடியாது என்பதனை ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எந்த மனிதரிடத்திலே புறம் பேசுகின்ற பழக்கம் இருக்கிறதோ அவருக்கு வாழ்க்கையிலே 10 விதமான தண்டனைகள் உண்டாகும். அதில் ஒன்று, அல்லாஹு தஆலா ரஹமத்தை விட்டும் அவர் தூரப்படுத்தப்படுவார். இரண்டாவது, மலக்குமார்களுடைய நட்பு என்பது அவரை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும். மூன்றாவது, அவருடைய மரணத்தினுடைய நேரத்திலே அவருடைய சக்ராத்துடைய நிலை மிக கடினமாக்கப்படும். உயிர் வாங்குகிற போது அந்த ரூஹை கடினமான முறையிலே வாங்கப்படும். நான்காவதாக, அவர் நரகத்திற்கு அண்மிக்கொண்டே இருப்பார், நெருங்கிக் கொண்டே இருப்பார். ஐந்தாவது, அவர் சுவர்க்கத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருப்பார். ஆறாவதாக, கபருடைய வேதனை அவருக்கு கடிசாக்கப்படும், மிகவும் கொடுமையான வேதனை கபரில் அவருக்கு கிடைக்கும். ஏழாவது, அவர் செய்த அமல்கள் அத்தனையுமே வீணாகி போய்விடும், பாத்திலாகிவிடும். எட்டாவது, அவர் செய்கின்ற இந்த செயலின் காரணமாக அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினைப்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம செயல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன. அப்படி எடுத்துக்காட்டப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் வேதனைப்படுகிறார்கள். ஒன்பதாவது, அல்லாஹு தஆலா இதற்காக வேண்டி அவரை தண்டிக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய கோபம் அவர் மீது உண்டாகிறது. பத்தாவது, கியாமத்து நாளையில அவர் ஏழையாக மீசான் என்கின்ற தராசிற்கு அந்த நிலுவைக்காக வேண்டி வருகிற போது, இந்த உலகிலே அமல் செய்தும் என்று ஒன்றுமே இல்லாத ஏழையாக அவர் அங்கே வந்து நிற்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். முடிந்த அளவுக்கு அது நம்முடைய பழக்கத்தில் இருந்து நாம் நீங்கிவிட வேண்டும். ஆனால் மார்க்கம் சில பேர்களுக்கு அனுமதி வழங்குகிறது. புறம் பேசுவது என்பது சில நேரங்களில் குற்றமாகாது. எப்படி என்று சொன்னால், ஒரு அரசர் இருக்கிறார், அவர் அநீதக்காரராக இருக்கிறார். அநீதக்கார அரசனை பற்றி பேசுவது புறமாகாது. அதுபோல வித்யார்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார், மார்க்கத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துகிற இல்லாத புதிய புதிய நவீனமான சட்டங்களை சொல்லி மூமின்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வித்யார்த்திக்காரர்கள் இன்றைக்கு நிரம்பி போயிருக்கிறார்கள். அவர்களை பற்றி, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி பேசுவதும் புறமாகாது. அடுத்து, ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியை பற்றி நீதிபதியிடத்திலேயோ அரசரிடத்திலேயோ அல்லது வக்கீலிடத்திலேயோ அவர் செய்த குற்றத்தை போய் சொல்லுவது புறமாகாது. அதற்கடுத்து, இன்னொரு மனிதர் தவறு செய்கிறார், அவர் தவறு செய்கிற அந்த தவறை யாரிடத்திலே சொல்லி காட்டினால் அவர் அவனை கட்டுப்படுத்துவாரோ அப்படிப்பட்ட நபரிடத்திலே சொல்லுவது, பிள்ளை தவறு செய்தால் தந்தையிடத்திலே சொல்வது, தாயிடத்திலே சொல்வது, அல்லது நண்பனிடத்திலே சொல்வது, அல்லது இவனை தவறை சம்பந்தப்பட்டிருக்கிற வேறு யாரிடத்தில் சொன்னால் இவன் அதற்கு கட்டுப்படுவானோ, இவனை திருத்துவானோ அப்படிப்பட்ட நபரிடத்திலே சொல்லுவதும் புறமாகாது. அதற்கடுத்து, ஒரு மனிதர் மிக மோசமான மனிதராக இருக்கிறார், கெட்ட மனிதராக இருக்கிறார், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறார், அவரிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்வதை பற்றி அவரை பற்றி சொல்வது புறமாகாது. இன்னொருவர் ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுகிறார், அல்ல தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை தேடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே யாராவது மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தால், அந்த பெண்ணை பற்றி விசாரித்தால், அங்கே உண்மை என்னமோ அதை பற்றி சொல்வதும் புறமாகாது. அதையும் சொல்ல வேண்டும், சொல்வது கடமையாகும். தவறான ஒரு மனிதருக்கு தன்னுடைய மகள் மனைவியாக போய்விடக்கூடாது என்ற காரணத்திற்காக வேண்டி விசாரணை செய்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை செய்யப்படுகிற போது அந்த அந்த பையனுடைய உண்மை நிலையை சொல்லிவிடுவது கட்டாயமாகும். அதுபோல இன்னொருவர் இன்னொருவரிடத்தில் வியாபார ரீதியாக பார்ட்னராக சேருவதற்கு விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சம்பந்தப்பட்ட நபரை பற்றி நமக்கு தெரிந்திருந்தால், அவரிடத்திலே வியாபார கூட்டாளியாக இருந்தால் அவர் மோசடி செய்வார், திருட்டுத்தனம் செய்வார் என்று அவரை பற்றி விஷயங்களை சொல்வதும் புறமாகாது, இல்லாதது சொல்லக்கூடாது. அவரை பற்றி நமக்கு உறுதியாக தெரிந்திருக்குமானால் அதை பற்றி சொல்வதும் புறமாகாது, புறம் பேசியதனுடைய குற்றமாகாது. புறம் பேசுவது தவறு என்று சொல்லிவிட்டு நாம் இப்படித்தானே நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் அதை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் புறமாக ஆகாது. அல்லாமல் தேவையில்லாத வகையில மற்றவர்களை பற்றி மற்றவருடைய குறைகளை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பேசுவது சில நேரங்களில் மிகப்பெரிய விபரீதத்தை உண்டாக்கிவிடும். ஹதீஸ் கிரந்தங்களிலே ஒரு செய்தி எழுதுவார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு அடிமையை விற்பனை செய்வதற்காக வேண்டி கடை தெருவுக்கு கொண்டு போனார். பார்க்கறதுக்கு சின்ன பையன் நல்ல அழகாக இருக்கிறான், சூட்டிப்பாக இருக்கிறான், முகத்திலே அவருடைய சுறுசுறுப்பு தெரிகிறது. வந்து விலை பேசினா ரொம்ப கம்மியான விலையை சொன்னார். என்ன இவ்வளவு குறைவாக சொல்கிறார்கள்? சில நேரங்களில் கம்மியான விலையில சில பொருட்கள் வாங்குகிற போது அது கொஞ்சம் பார்த்து யோசித்து தான் வாங்க வேண்டும், ஏன்னா அதுல ஏதாவது குறைபாடு இருக்கும். இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. எந்த குறைபாடு இருந்தாலும் யாரு மாற்றாங்களோ அவங்க தலையில வச்சு கட்டுறதா இன்றைக்கு வழக்கம், அன்றைக்கு அப்படி செய்ய மாட்டார்கள். அப்ப குறைவான விலையை சொல்லி கூவிக்கொண்டிருந்தார். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, பார்த்தாங்க, நல்ல பையனா இருக்கான, என்ன இவ்வளவு குறைவா விலை சொல்றார். அவர் சொன்னார், இந்த பயனிடத்துல ஒரு குறை இருக்கிறது. என்னன்னு சொன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இவர் என்ன செய்வார்னா கோல் சொல்லி திரிவார், கோல் சொல்லி கொடுத்துருவார். இங்க இருக்கிறது அங்க சொல்லுவார், அங்க இருக்கிறது இங்க சொல்லுவார். இது பழக்கம். இதன் காரணமாகத்தான் நான் குறைவான விலையை சொல்லுகிறேன் என்று சொன்னார். வந்தவர்கள் அத்தனை பேர்களும் இந்த பிரச்சனை இருக்கிறதா வேண்டான்னு சொல்லி போயிட்டாங்க, யாருமே வாங்கவில்லை. கடைசியில ஒரு அப்பாவி மனிதர் வந்தார். அவர் சொன்னார், அவன் அப்படி பழக்கிறதா அதெல்லாம் மாத்திக்கலாம், திருத்திக்கலாம், கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போன பிறகு தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தார். ஒரு நாள் என்ன செய்தார்னு சொன்னா, இந்த பையன் அவருடைய மனைவிடத்திலே போனார். போய் சொன்னார், உங்க கணவர் இருக்கிறாரு, உங்களை அவருக்கு அறவே பிடிக்கல, எப்படா உங்களை கழட்டி விடணும்னு நினைச்சிட்டே இருக்கார், வேறொரு பெண்ணையும் அவர் மனமுடிப்பதற்காகவே பார்த்து கொண்டிருக்கிறார், எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். உடனே அந்த பெண்ணுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. என்னடா இந்த மாதிரி சொல்றேன், இல்ல நான் தெரிஞ்சதுனால்தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். சரி, இப்ப என்ன செய்யறது அதுக்கு? அவரை அதிலிருந்து தடுப்பதற்கு என்ன செய்வது? திரும்ப அவருக்கு இனிமேல் அன்பு ஏற்பட வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று கேட்டபோது அவன் சொன்னான், அவர் படுத்திருக்கிற போது அவருடைய தாடி முடியல, ரெண்டு முடியை மட்டும் கட் பண்ணி என் இடத்துல கொடுங்க, அவர் வந்து அந்த எண்ணம் அவர் நீங்குவதற்கு நான் அதை வைத்து முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் நான் அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லி அந்த அபலை பெண்ணும் நம்பி இரவுல தூங்குகிற போது கத்தி எடுத்து கொண்டு போனார். ஆனால் அதற்கு முன்னால் இந்த எஜமான இடத்துல சொல்லி வைத்தான், உங்க மனைவிக்கு உங்களை அறவே பிடிக்கல, எப்படா உன்னை தீர்த்து கட்டுறதுங்கிற நினைப்புல இருந்துட்டு இருக்கா, நீங்க தூங்கும் போதே பாருங்க கத்தி எடுத்து உங்க கழுத்துக்கிட்ட வருவா, அப்பதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இவர் உறங்காமல் நடித்துக் கொண்டிருந்தார். அந்த பெண் கத்தி எடுத்துக்கொண்டு தாடி முடியை எடுப்பதற்காக வேண்டி பக்கத்திலே வந்தால், உடனே அவன் விளங்கி கொண்டா நம்மை கொலை செய்யறதுக்கு தான் வர்றான்னு விளங்கிக்கிட்டு அந்த பெண்ணை அவர் அந்த கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டார். கொலை செய்த பிறகு மறுநாள் விஷயம் வெளியானதும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மனிதரை கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தியினை அந்த கிதாபில் எழுதுவார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இது மாதிரி கெட்ட செயல் உடையவர்கள், கெட்ட தன்மையுள்ளவர்கள், இது ஒரு பெரிய கெட்ட குணம், அதை யாரும் பெரும்பாலும் வழங்குறதே இல்லை. ஒரு மனிதன் மீது இல்லாத விஷயங்களை சொல்வது, அவரை பற்றி அவதூறாக சொல்வது, என்ன ஏதுன்னு எல்லாம் பார்க்கறது இல்லை. காதல கேள்விப்பட்டமா உடனே அது சொல்லிடுறது, ஆராயாமல் சொல்வது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும் குற்றமாகும். இப்படிப்பட்ட குற்றங்களிலிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டியில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அலியன் கரமல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் ஈயாக்கும் அல்கைபத லியன்ன ஃபியா சலாஸ ஸவாபத்தின், புறம் பேசுவதை பற்றி நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், அதிலே மூன்று விதமான ஆபத்துகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல் ஊலா ஸ்தஜாபுல் ஹுத்துஆ அந்த மனிதர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே இருக்கிற மனிதர்களுடைய துவா கபூலாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம துவாவெல்லாம் ஏன் கபூல் ஆகல, என்ன துவா அழுது செய்தாலும் கபூல் ஆகாது அந்த பழக்கம் இருந்தால். அதுபோல லா அக்பல் லஹுல் ஹசனாத், அவர் செய்கின்ற நன்மையான காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்றாவது தஸ்தாது அலை செய்யாது, அந்த மாதிரி பழக்கமுடையவர்கள் மேலும் 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 தவறான காரியங்களிலேயே தான் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், ஒருபோதும் அவர்கள் நல்ல நிலைக்கு திரும்ப மாட்டார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். குரான் ஹதீஸ் சொல்லுகிற வழியிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு இரண்டு விஷயங்களை சொல்லித் தந்தார்கள். ஒன்று, அப்படி மற்றவரை பற்றி புறம் பேசுகிற அந்த நிலையிலே நீங்கள் மூன்றாவதாக நின்று கொண்டிருந்தால் தவிர்க்க முடியாத சில நேரங்களில் ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, ரெண்டு மனிதர்களை பற்றி நாம அங்க நின்று இருப்போம். நம்ம பழக்கம் என்னன்னா மூணாவதால நம்ம கூட சேர்ந்துருவோம், இதுதான் நம்ம பழக்கம். ஆனால் அதுல அந்த குற்றத்திலிருந்து தவிழ்ந்து கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னால், அது கேட்பதும் மட்டுமல்ல கேட்கவும் கூடாது, கேட்பதும் தவறு. அப்ப அந்த இடத்துல யாரை பற்றி பேசுகிறாரோ அவரை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா அவர் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறோம், எனக்கு அப்படி ஒண்ணு தெரியல அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லி தவிர்ந்துக்கணும். அந்த குற்றத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளலாம். பெருமானார் சல்லாசனர்கள் ஒரு கிராமத்திற்கு போனார்கள். அங்க போன உடனே அந்த மக்கள் எல்லாம் ரசூல்லா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆசை ஆசையாக வந்தார்கள். ரசூலுல்லா சல்லாஸ் தொழுக வைத்தார்கள். எல்லாரும் பின்னாடி நின்று தொழுதாங்க. லோகருடைய நேரம் அல்லது அசருடைய நேரம் தொழுதாங்க. தொழுது முடித்து விட்டு ரசூலுல்லாஸ் திரும்பி பார்த்தார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் அப்படி பெயரை சொல்லி எங்க அவரை காணமே, வரவில்லையே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சிலர் சொன்னார்கள், யார் ரசூலுல்லா அவர் முனாஃபிக் ஆகி விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நல்ல சஹாபி, அவரை பற்றி அவர் முனாஃபிக் ஆகி விட்டார் என்று சொன்னார்கள். உடனே அங்கிருந்த முஹாதிமன் ஜபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லா அவர் அப்படியல்ல, அவர் அவரிடத்திலே நன்மையை தவிர இதுவரைக்கும் நாங்கள் வேறு எதையும் கண்டதில்லை. இதுவரைக்கும் அவர் செய்த காரியங்களும் அவர் பேசிய பேச்சுக்களும் நன்மைகளாகத்தான் இருந்திருக்கிறது, தீமையை நாங்கள் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி காட்டினார்கள். அப்ப அது மாதிரி அறியாவது பத்தி பேசுகிற போது அந்த இடத்திலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவரை பற்றி நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். எது அவரிடத்திலே நல்லது இருக்கிறது நல்லதை சொல்ல வேண்டும். அப்ப அந்த குற்றத்திலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, நாம் யாரையாவது பேசியிருந்தால் பேசப்பட்ட அந்த நபர் உயிரோடு இல்லை அல்லது அவரிடத்திலே சென்று நாம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று இருந்தால் சல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள், அவருக்காக அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் தவிழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப இப்படிப்பட்ட வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மாதிரியான செயல்கள் அறவே நம்மிடத்திலே இல்லாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சுக்கள் வருகிற போது அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அங்கே வாய்ப்பு இருக்க வேண்டும், எந்த பதிலும் சொல்லக்கூடாது. இவர் என்ன இப்படி நம்ம பேசுற ஒரு பாட்டுக்கு இருக்கிறான்னு எதையாவது சொல்லிட்டு போட்டோம், ஆனா நம்ம பதிலை சொல்லவே கூடாது, அவரோடு சேர்ந்து பேசக்கூடாது. யாரை பற்றியும் எந்த குறைகளையும் நாம் ஆராயக்கூடாது, குறைகளை பேசக்கூடாது. நமது குறைகளே வண்டி வண்டியாக இருக்கிறது, அதை பத்தி மற்றவங்க தெரிஞ்ச என்ன நடக்கும். ஆனால் அது அல்லாஹ் நம்மை அதை மறைத்து நம்மை கண்ணியமாக நடமாட வைத்திருக்கிறான். இதைத்தான் நாம சிந்தித்து பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பற்றியான விஷயங்களில் நம்ம ஈடுபடுவது மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட குற்ற செயல்களிலிருந்து நம் அனைவர்களையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்